லூக்கா அதிகாரம் 10. இதன் பின்பு இயேசு கூடுதலாக 72 மனிதர்களைத் தேர்ந்தெடுத்தார். 2 பேராக இயேசு அவர்களை அனுப்பினார். தான் போக விரும்பிய ஒவ்வொரு நகருக்கும் இடத்துக்கும் தனக்கு முன்பாக அவர்களை அனுப்பினார். இயேசு அவர்களுக்கு,
அறுவடைக்கு மிக அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அறுவடை செய்வதற்கு உதவியாக மிக குறைவான வேலையாட்களே உள்ளனர். தேவன் அறுவடைக்கு எஜமானர். அறுவடை செய்வதற்கு ஏற்ற அதிகமான வேலைக்காரர்களை அனுப்பும்படியாக தேவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் இப்போது போகலாம், ஆனால் கேளுங்கள், நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் ஓநாய்களுக்கு நடுவில் சிக்கிய ஆடுகளைப் போல் காணப்படுவீர்கள். பணப்பையையோ பையையோ காலணிகளையோ எடுத்து செல்லாதீர்கள். வழியிலே மக்களோடு பேசுவதற்காக நிற்காதீர்கள். ஒரு வீட்டினுள் நுழையும் முன்பே, இவ்வீட்டில் அமைதி நிலவட்டும் என்று வாழ்த்துங்கள். அமைதிக்கு தகுதியுள்ள மனிதன் அங்கு வாழ்ந்தால் உங்கள் சமாதானத்தின் ஆசி அவனோடு தங்கட்டும். அமைதிக்கு தகுதியற்ற மனிதன் அங்கிருந்தால் உங்கள் சமாதானத்தின் ஆசி உங்களுக்கே தின்பட்டும். அமைதியான வீட்டில் தங்குங்கள். அவ்வீட்டினுள்ள மக்கள் தரும் உணவை உண்டு பானத்தை பருகுங்கள். ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் தரப்பட வேண்டும். இன்னொரு வீட்டில் தங்கும் பொருட்டு அந்த வீட்டை விட்டு செல்லாதீர்கள். ஒரு நகரத்தில் நுழையும் போது அங்குள்ள மக்கள் உங்களை வரவேற்றால் அவர்கள் உங்கள் முன் வைக்கும் உணவை சாப்பிடுங்கள். அங்கு வாழும் நோயுற்ற மக்களை குணப்படுத்துங்கள். பின்னர் தேவனின் ராஜ்யம் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது என கூறுங்கள். ஒரு நகரத்துக்கு போகும்போது அங்குள்ள மக்கள் உங்களை வரவேற்காவிட்டால் அந்நகரத்தில் உள்ள தெருக்களுக்கு சென்று, எங்கள் கால்களில் பட்டிருக்கும் உங்கள் நகரத்தின் தூசியை கூட உங்களுக்கு எதிராக தட்டிவிடுகிறோம், ஆனால் தேவனின் ராஜ்யம் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். நியாயம் தீர்க்கிற நாளில் அந்நகரத்து மக்களுக்கு கிடைக்கும் தீர்ப்பு சோதோம் நாட்டு மக்களுக்கு கிடைத்ததை விட கொடுமையானதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்
என்றார்.
கோராசீனே, உனக்கு கேடு வரும். பெத்சைதாவே, உனக்கு கேடு உண்டாகும். உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்தேன். தீருவிலும் சீதோனிலும் அதே அற்புதங்களை செய்திருந்தால் பல ஆண்டுகளுக்கு முன்னரே அப்பட்டணங்களின் மக்கள் தங்கள் வாழ்வை மாற்றி பாவம் செய்வதை விட்டுவிட்டிருப்பார்கள். துயரத்தின் ஆடையை உடுத்திக்கொண்டு சாம்பலை தங்கள் மேல் தூவிக்கொண்டு தங்கள் பாவங்களுக்காக வருந்துவதை காண்பித்து இருப்பார்கள். நியாயம் தீர்க்கிற நாளில் தீரு சீதோன் ஆகிய இடங்களை காட்டிலும் உங்கள் நிலை மோசமாக இருக்கும். கப்பர்னகூம் நகரமே, நீ பரலோகத்திற்கு நேராக எழுப்பப்படுவாயா? இல்லை, மரணத்திற்குரிய இடத்திற்கு நேராக நீ வீசி எறியப்படுவாயாக. ஒருவன் நீங்கள் கூறுவதை கேட்கும்போது அவன் உண்மையாகவே எனக்கு செவிசாய்க்கிறான். ஆனால் ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவன் என்னை அனுப்பியவராகிய தேவனை ஏற்க மறுக்கிறான்
என்றார். 72 மனிதர்களும் தங்கள் பயணத்தை முடித்து திரும்பிய போது மிக்க மகிழ்வோடு காணப்பட்டார்கள். அவர்கள்,
ஆண்டவரே, உங்கள் பெயரை கூறிய போது பிசாசுகள் கூட எங்களுக்கு கீழ்ப்படிந்தன
என்றார்கள். அம்மனிதர்களை நோக்கி இயேசு,
வானிலிருந்து மின்னலை போன்று சாத்தான் வீழ்வதை நான் கண்டேன். கேளுங்கள், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையை நான் உங்களுக்கு கொடுத்தேன். பகைவனின் வல்லமையை காட்டிலும் மிகுந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்தேன். உங்களை எதுவும் காயப்படுத்துவதில்லை. ஆம், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகின்றன. மகிழ்ச்சியாக இருங்கள். ஏன், உங்களுக்கு இந்த வல்லமை இருப்பதால் அல்ல, உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதால் சந்தோஷப்படுங்கள்
என்று கூறினார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினார். இயேசு,
பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. ஞானிகளிடமிருந்தும் அறிவு மிக்கவர்களிடமிருந்தும் இக்காரியங்களை நீங்கள் மறைத்ததால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆனால் சிறு குழந்தைகளை போன்ற மக்களுக்கு இச்செயல்களை நீர் காட்டியுள்ளீர். ஆம் பிதாவே, நீர் உண்மையாகவே இதை செய்ய விரும்பியதால் இதனை செய்துள்ளீர்கள். எனக்கு எல்லாவற்றையும் என் பிதா தந்துள்ளார். குமாரன் யார் என்பது பிதாவை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. பிதா யார் என்பதை குமாரன் மட்டுமே அறிவார். குமாரன் அதனை தெரிவிக்கும் பொருட்டு தேர்ந்தெடுக்கும் மக்கள் மட்டுமே தந்தையை பற்றி அறிந்து கொள்வார்கள்
என்றார். பின் இயேசு சீசர்களை நோக்கி திரும்பினார். அவர்கள் அவரோடு தனித்திருந்தார்கள். இயேசு,
நீங்கள் இப்போது பார்க்கிற செயல்களை காணும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் இப்போது பார்க்கிற காரியங்களை காண வேண்டும் என்று பல தீர்க்கதரிசிகளும் மன்னர்களும் விரும்பினார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அவர்கள் இக்காரியங்களை பார்க்கவில்லை. நீங்கள் இப்போது கேட்கிற செய்திகளை கேட்க வேண்டும் என்று பல தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் இச்செய்திகளை கேட்கவில்லை
என்றார். நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்து நின்றான். அவன் இயேசுவை சோதிக்க முயன்று கொண்டிருந்தான். அவன்,
போதகரே, நித்தியமான வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும்
என்று கேட்டான். அவனை நோக்கி இயேசு,
சட்டத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது? அங்கு எதை நீ வாசிக்கிறாய்
என்றார். அம்மனிதன்,
உனது தேவனாகிய கர்த்தரை நேசிப்பாயாக, உன் முழு நெஞ்சத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு வல்லமையோடும் உன் முழு மனதோடும் அவரை நேசிக்க வேண்டும் என்றும், மேலும் நீ உன்னை நேசிப்பது போலவே பிறரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது
என பதிலுரைத்தான். இயேசு அவனை நோக்கி,
உன் பதில் சரியானது, இதை செய்தால் நித்திய வாழ்வை பெறுவாய்
என்றார். அம்மனிதன் தான் வாழ்ந்து வரும் முறையே சரியானது என நிரூபிக்க விரும்பினான். எனவே அவன் இயேசுவிடம்,
நான் நேசிக்க வேண்டிய பிரமக்கள் யார்
என்று கேட்டான். அக்கேள்விக்கு பதிலாக இயேசு,
ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு பாதை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். சில திருடர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவனது ஆடையை கிழித்து அவனை அடித்தார்கள். அம்மனிதனை தரையில் வீழ்த்திவிட்டு அத்திருடர்கள் அங்கிருந்து சென்றார்கள். அவன் இறக்கும் தருவாயில் கிடந்தான். ஒரு யூத ஆசாரியன் அவ்வழியாக சென்று கொண்டிருந்தான். அவன் அம்மனிதனை கண்டபோதும் அவனுக்கு உதவும் பொருட்டு நிற்கவில்லை, அங்கிருந்து போய்விட்டான். அடுத்ததாக ஒரு லேவியன் அவ்வழியாக வந்தான். லேவியன் காயமுற்ற மனிதனை கண்டான். அவன் பக்கமாய் கடந்து சென்றான். ஆனால் அவனும் அவனுக்கு உதவும் பொருட்டு நிற்கவில்லை, அங்கிருந்து போய்விட்டான். பின்னர் ஒரு சமாரியன் அவ்வழியாக பயணம் செய்தான். காயப்பட்ட மனிதன் கிடந்த இடத்துக்கு வந்தான். சமாரியன் அம்மனிதனை பார்த்தான். காயமுற்ற மனிதனுக்காக கருணை கொண்டான். சமாரியன் அவனிடம் சென்று ஒலிவ எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் காயங்களில் ஊற்றினான். அம்மனிதனின் காயங்களை துணியால் சுற்றினான். சமாரியனிடம் ஒரு கழுதை இருந்தது. அவன் காயமுற்ற மனிதனை அக்கழுதையின் மேல் ஏற்றி ஒரு விடுதிக்கு அழைத்து வந்தான். அங்கு சமாரியன் அம்மனிதனை கவனித்தான். மறுநாள் இரண்டு வெள்ளிப்பணத்தை எடுத்து விடுதியில் வேலை செய்த மனிதனிடம் கொடுத்தான். சமாரியன் அவனிடம், காயமுற்ற இம்மனிதனை கவனித்துக்கொள், அதிக பணம் செலவானால் நான் திரும்ப வரும்போது அதனை உனக்கு கொடுப்பேன்
என்றான். பின்பு இயேசு,
இந்த மூன்று பேரிலும் கல்வரால் காயமுற்ற மனிதனுக்கு அன்பு காட்டியவன் யார் என்று நீ எண்ணுகிறாய்
என்றார். நியாயசாஸ்திரி,
அவனுக்கு உதவியவன்தான்
என்று பதில் சொன்னான். இயேசு அவனிடம்,
நீயும் சென்று பிறருக்கு அவ்வாறே செய்
என்றார். இயேசுவும் அவரது சீஷர்களும் பயணம் செய்கையில் இயேசு ஓர் ஊருக்குள் நுழைந்தார். மார்த்தாள் என்ற பெயருள்ள பெண் இயேசுவை தனது வீட்டில் தங்குவதற்கு அனுமதித்தாள். மார்த்தாளின் சகோதரியின் பெயர் மரியாள். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து அவரது போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது சகோதரி மார்த்தாள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மிகுதியான வேலைகளை தானே செய்து கொண்டிருந்ததால் மார்த்தாள் எரிச்சலடைந்தாள். அவள் உள்ளே சென்று,
ஆண்டவரே, வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் நானே தனிமையாக செய்வதற்கு என் சகோதரி என்னை விட்டு வைத்திருப்பதை நீர் கவனிக்கவில்லையா? எனக்கு உதவும்படியாக அவளுக்கு கூறுங்கள்
என்றாள். ஆனால் கர்த்தர் அவளுக்கு பதில் சொல்லும் விதத்தில்,
மார்த்தாளே, மார்த்தாளே, நீ பல வகையான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு மனதை குழப்பிக் கொள்கிறாய். ஒரே ஒரு காரியம் முக்கியமானது. மரியாள் மிகச்சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து ஒருபோதும் எடுக்கப்பட மாட்டாது
என்றார்.